നമസ്കാരം. തർക്കശാസ്ത്രത്തിൽ സമവ്യാപ്തി വിഷമവ്യാപ്തി എന്ന് രണ്ടുണ്ട്. കേൾക്കുന്നതുക്ക് ரொம்ப சுவையா இருக்கும், கேளுங்கள். இப்ப நான் ஒன்று சொல்றேன். அந்த மலைக்கு மேலே புகை தெரிகிறது, ஆகவே உள்ளே நெருப்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்கெல்லாம் புகை இருக்கிறதோ அங்கங்கு நெருப்பு இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு வியாப்தின்னு பேர். புகையை பார்க்கிறேன், அதை வைத்துக்கொண்டு நெருப்பு இருக்கிறது என்று அனுமானம் செய்கிறேன். எங்கெங்கு புகை இருக்கிறதோ அங்கங்கு நெருப்பு இருக்கிறது. இது நான் சொல்லி முடித்தவுடன் ஒருத்தர் கேட்டார், அப்ப அதனுடைய எதிர்மறையும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது எங்கெங்கு நெருப்பு இருக்கிறதோ அங்கங்கு புகை இருக்க வேண்டும், சொல்லலாமா? எங்கு புகை இருக்கிறதோ அங்கு நெருப்பு இருக்க வேண்டும் சொல்லியாகிவிட்டது. அப்ப என்ன பொருள் கிடைக்கும்? இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது என்று வரணும் இல்லையா? ஆமாம், நெருப்பு இருந்தால்தான் புகையும். ஆனால் நெருப்பு இருக்கிற இடமெல்லாம் புகை இருக்க வேண்டும்ங்கிற தேவையில்லை. பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு, அதில் புகை இல்லை ஆனால் நெருப்பு இருக்கிறது. உருக்கி வார்க்கப்பட்ட தங்கம், அங்கு நெருப்பு இருக்கிறது ஆனால் புகை இல்லை. அதனால் நெருப்பு இருந்தால் புகைய வேண்டும் என்பது உண்மையாக இருக்கணுங்கிற தேவையில்லை. புகை இருந்தால் கண்டிப்பா நெருப்பு இருக்கும். இது ஒரு உதாரணம். இப்போ ஒருத்தர் சொல்றார், இந்த புத்தகத்தை படிங்கோ, அந்த புத்தகத்தை கொண்டாட வேண்டும், புத்தகத்தை படிங்கோ, நல்ல புத்தகம். இதை படிக்கிறவர்கள் எல்லாம் அறிவாளிகளா இருப்பார்கள் அப்படின்னு சொல்றேன். அதுக்குன்னு அறிவாளிகள் எல்லாரும் இந்த புத்தகத்தை படிப்பவர்கள் என்று பொருள் ஆகாது. இப்ப அவர் இதை சொன்னார், இந்த புத்தகத்தை படிக்கிறவர்கள் அறிவாளின்னு சொன்ன உடனே, அப்ப இந்த புத்தகத்தை படிக்காதவர்கள்லாம் அறிவில்லாதவர்களா அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. அப்படி கேட்க போனால் அப்ப நியாயசாஸ்திரம் தெரியல, தர்க்கம் புரியலேன்னு அர்த்தம். அப்ப தர்க்கசாஸ்திரம் படிக்கணும். ஏனால் இந்த புத்தகத்தை படிப்பது அறிவாளியாக இருப்பதற்கு ஒரு கருவி. இது ஒன்றே கருவின்னு பொருள் அல்ல. அறிவாளியா இருக்கிறதோ வேற எதன் மூலமா கூட அறிவாளியா இருக்கலாம். ஆனால் அதனுடைய ரிவர்ஸ், அறிவாளிகள் எல்லாரும் இந்த புத்தகத்தை படித்திருப்பார்கள்னுட்டோ, அது இந்த புத்தகத்தை படிக்காதவர்கள் அறிவாளிகள் இல்லைன்னுட்டோ ஆகாது. இந்த புத்தகத்தை படித்தவர்கள் அறிவாளிகளாக இருக்கலாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இருக்கிறார்கள்னு சொல்லலாம், ஆனா அதை திருப்பி போட்டா உண்மையாகாது. இன்னொன்னு சொல்றேன், அர்ச்சராதி மார்க்கம், 12 உலகங்களை தாண்டி வைகுந்தத்தை அடையும் மார்க்கம். வைகுந்தத்துக்கு சென்றவன் திரும்ப வருவதில்லைன்னு உபனிஷத்து சொல்லுகிறது. அதனால அப்புனராவர்த்தி மோக்ஷம்னு சொல்லுவார்கள். புனராவர்த்தினா புனகான மீண்டும், ஆவர்த்தினா திரும்புதல், மீண்டும் திரும்புதல், அப்புனராவர்த்தினா மீண்டும் திரும்பாத உலகம், அங்கடைந்தவன் திரும்ப வருவதில்லை. அர்ச்சராதி மார்க்கத்தில் போபவர்கள் எல்லாம் திரும்ப வராம உலகமாகிற வைகுந்தத்தை அடைகிறார்கள் என்று சொன்னார். சரி, அது திருப்பி போடுங்க. யாரெல்லாம் திரும்ப வராத உலகத்தை அடைகிறார்களோ அவர்களெல்லாம் அர்ச்சராதி எனும் பாதையில் வந்தவர்கள் சொல்லலாமானால், அது நிற்காது, சொல்ல முடியாது. ஏனெனில் அர்ச்சராதி மார்க்கத்தில் 12 லோகங்கள் இருக்கின்றன. அதில் கடைசி லோகம் பிரம்மாவனுடைய சத்தியலோகம். அதையும் தாண்டித்தான் முக்தி போற ஜீவன் பிரயாணிக்கிறார். அதில் ஆச்சரியம், இப்ப பிரம்மா வைகுந்தத்தை அடைகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவரும் முக்தி அடையலாமே. அவர் வைகுந்தத்தை அடைய அர்ச்சராதி மார்க்கத்தில் பிரயாணம் பண்ண வேணும். அப்படின்னா நம்ம பூலோகத்துக்கு இறங்கி வரணும். இங்கிருந்து முதல்ல லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் 12 லோகமான தன் லோகத்தை தாண்டிய வைகுந்தம் போவார். அவர் தான் ஏற்கனவே 11 லோகங்களை தாண்டி இருக்கிறாரே, அதனால் இறங்கி வரமாட்டார், அங்கிருந்தே போய்விடுவார். அப்ப பிரம்மா அடைவது திரும்ப வருதல் இல்லாத வைகுந்தத்தை. ஆனால் அவர் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகவில்லையே, நேரே சென்று விட்டாரே. ஆனால் அர்ச்சிராதியில் போனவர்கள் எல்லாரும் திரும்ப வராத உலகத்தை அடைவார்கள். திரும்ப வராத உலகத்தை அடைந்தவர்கள் எல்லாம் அர்ச்சிராதியில் பிரயாணிக்க வேணுங்கிற தேவையில்லை. ஆனால் எப்பவுமே அந்த ரிவர்ஸுங்கிறது ரெண்டு ஒன்னா இருந்தா சமவியாப்தின்னு பேர். இங்கே அங்க சொன்னாலும் இருக்கணும், அங்கே இங்கே சொன்னாலும் இருக்கணும், அப்படின்னா சமவியாப்தி இல்ல விஷம வியாப்தி. இப்ப நான் சொன்னதெல்லாம் விஷம வியாப்தி, ஒரு பக்கம் தான் இருக்கும், திரும்பி இருக்காது. இப்ப நரகத்துக்கு ஒருத்தர் போறார், இப்படி சொல்றேன், தூமாதியின் 800 மார்க்கம். தூமாதி மார்க்கத்தில் சென்றவர்கள் எல்லாம் திரும்ப வரும் உலகத்தை அடைவார்கள். சாந்திரமசம் சந்திரலோகத்துக்கு போறார், தூமாதி மார்க்கத்தில் போகிறார், அந்த லோகத்திலும் திரும்பி வந்துருவோம். அப்ப தூமாதி மார்க்கத்தில் போனால் திரும்ப வரும் லோகத்தை தான் அடைவோம். இப்ப அதை திருப்பி போடுங்க. அப்ப திரும்ப வரும் லோகத்தை அடைந்தவர்கள் எல்லாம் தூமாதி மார்க்கத்தில் போனார்களானால் தேவையில்லை, நரகத்துக்கு போனா கூட திரும்பி வருவோம். ஆனா நரகத்துக்கு தூமாதி மார்க்கம் வழியே அல்ல, அதனாலே அது பொருந்தாது. சரி, அப்ப எங்க இது பொருந்தும், சமவியாப்தி எங்க இருக்கு என்று கேட்டால், இப்படி சொல்றேன், எங்கெங்கு கொஞ்சம் நனைந்த விறகு இருக்கிறதோ அங்கெல்லாம் புகை இருக்கும்னு சொல்றேன், ஆர்திரேந்தனம்னு சொல்வார்கள். கொஞ்சம் நனைந்த விறகு இருந்தாலே அது நமத்து போய் சரியாவே பிடிச்சு எரியாமல் புகை புகையா வரும். இது ரெண்டுமே ஒத்து போகும் பாருங்க. எந்தெந்த இடத்தில் கொஞ்சம் நனைந்த விறகு எரிஞ்சுட்டு இருந்தாலும் புகை இருக்கும். அதே மாதிரி புகை இருந்தால், புகை இருந்தாலே ஏதோ ஒரு விதத்தில் அந்த இந்தனம், அந்த ஃபியூவல், அது எது வேணா இருக்கலாம், கட்டையா இருக்கலாம், சுள்ளியா இருக்கலாம், இலை தழையா இருக்கலாம், எது வேணா இருக்கான்னு வச்சுங்க. அப்ப அந்த ரிவர்ஸும் உண்மையா இருக்கும், புகை இருக்குன்னாலும் ஏதோ துளி நனைந்திருக்கிற விறகோ ஏதோ ஒன்றும் இருக்க வேண்டும். அப்ப இது இந்த பக்கமும் சரியா இருக்கும், அந்த பக்கம் சரியா இருக்கும். ஆனா நெருப்புன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இப்ப இரும்பு உருண்டை நெருப்பா கொதிக்கிறது, ஆனா புகை இல்லையே. அப்ப நெருப்புன்னு சொல்றதுக்கு பதில் சற்று நினைந்த சாமகிரி, விறகு அல்லது எல்ல தழை ஏதோ ஒண்ணும், அதிலிருந்து புகை வரும்னு சொல்லுங்க. அப்ப புகை இருக்குனாலே அது இருக்குன்னு சொல்லிவிடலாம். இப்படி இருந்தா தான் சமவியாப்தி ஒத்து வரும். இந்த மாதிரி நிறைய சுவையான தகவல்கள் எல்லாம் தர்க்க சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளன. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ, ஒரு 3 மாசமோ 4 மாசமோ 6 மாசமோ அதை படித்தீர்கள் என்றால் இன்னும் புத்தி நன்னா கூர்மையாக்கிக்கலாம். இப்ப நான் சொன்னேன்னா தர்க்க சாஸ்திரத்தை படிச்சா புத்தி கூர்மையாகும்னு, புத்தி கூர்மையா இருக்கிறவர்கள்லாம் தர்க்கம் படித்திருக்க வேண்டுமா? தர்க்கம் படிக்கவில்லாவிட்டால் புத்தி கூர்மையா இருக்காதா? அந்த கேள்வி எல்லாம் பொருத்தமாவே இருக்காது, ஏன்னா அப்படி சொல்லவே இல்லை இப்போ. அதனால் இப்ப இந்த புத்தகம் படித்தவர்கள் அறிவாளினால், அப்ப படிக்காதவர்கள் அறிவாளிகள் இல்லையன்னு சொல்றீர்களான்னு கேட்கவே வேண்டாம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.